அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 4 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் வடக்கு மற்றும் தெற்கு கொரியாக்களிடையே மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருப்பது குறித்த செய்திகள். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதை எதிர்த்து இன்று பாண்டிச்சேரியில் நடந்த பந்த் குறித்து அந்த கட்சியின் கருத்துக்கள்.
மக்களே எங்களை வற்புறுத்தி, வர்த்தக நிறுவனத்தினரே எங்களை வற்புறுத்தி, நீங்க ஒரு நாள் பந்த் போராட்டத்தை அறிவிங்க, நாங்க எல்லாம் கடை சாத்தணும், மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு நாங்க தெரிவிக்கணும் என்று எங்களிடம் கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில் இந்த பந்த் போராட்டத்தை நடத்தணும் சார்.
வணிகர்கள் தாங்களாகவே விரும்பி கடைகளை அடைப்பதாக அதிமுக தரப்பில் கூறப்படுவது சரியா என்பது குறித்து வணிகர் சங்கத்தின் கருத்து.
வணிகர்கள் விரும்பிதான் கடை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றது 100% உண்மை கிடையாது. எங்கேயாவது சில இடங்கள்ல அப்படி இருக்கலாம், ஆனா எல்லா இடங்களிலும் அப்படி கிடையாது.
மதுரை அருகே தனது ஜாதியை சாராத வாலிபரை காதலித்த பெண்ணின் சந்தேக மரணம் கௌரவ கொலை என்று தலித் செயற்பாட்டாளர்கள் குற்றம் தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
ஹாங்காங்கில் கடந்த ஒருவார காலமாக ஆர்ப்பாட்டங்களை செய்து வரும் ஜனநாயக ஆதரவு ஆர்வலர்கள் வரும் திங்கட்கிழமைக்கு முன்பாக வீதிகளை காலி செய்துவிட வேண்டும் என ஹாங்காங்கின் தலைமை நிர்வாகி சி வை லியுங் தொலைக்காட்சி உரையொன்றில்
எச்சரித்திருக்கின்றார்.
அரசு ஊழியர்கள் வேலைக்கு திரும்பவும் பள்ளிக்கூடங்கள் மீண்டும் திறக்கவும் வழி ஏற்படும் விதமாக இது செய்யப்பட வேண்டும் என அவர் கூறினார். கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைக்க முதலில் போலீசார் முயன்றிருந்தாலும் பிற்பாடு ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் தலையிடுவதை பெரும்பாலும் போலீசார் நிறுத்தியிருந்தனர். ஆனால் இனிமேல் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என லியுங் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் எச்சரிக்கைகளுக்கு பின்னரும் கூட ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்தும் வீதியில் கூடியிருக்கின்றனர்.
வடகொரியாவின் இரண்டாவது சக்திமிக்க தலைவராக பார்க்கப்படுபவர் தென்கொரியாவுக்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அங்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். 5 இரண்டு நாடுகளுக்கிடையே நடந்த மிகவும் உயர்மட்ட கலந்துரையாடலாக இது பார்க்கப்படுகின்றது. ஹவாங் பியாங் ஷோ அவர்கள் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் இறுதி நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக இன்ச்சோனுக்கு சென்று அங்கு தென்கொரியாவின் ஒருமைப்பாட்டு அமைச்சருடனான சமரச பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டிருக்கின்றார். அடுத்த 5 உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்த இரண்டு தரப்பும் உடன்பட்டிருக்கின்றன. கடந்த ஒரு மாத காலமாக பொது இடங்களில் காணப்படாத வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் அவர்களின் உடல்நிலை குறித்த ஊகங்கள் வெளியான தருணத்தில் இந்த பயணம் நடந்திருக்கின்றது.
இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகள் பிரிட்டிஷ் பணைய கைதி அலன் ஹென்னிங்கை கொன்றிருப்பதை அருவறுக்கத்தக்க கொடூர செயல் என பிரிட்டன் வர்ணித்திருக்கிறது. இங்கிலாந்தின் வடபகுதியைச் சேர்ந்த உதவி பணியாளர் அலன் ஹென்னிங்கை கொன்றவர்களை கண்டுபிடிக்க அனைத்து வல்லமையையும் பிரிட்டிஷ் அரசு பயன்படுத்தும் என பிரதமர் டேவிட் கேமரன் தெரிவித்திருக்கின்றார். இதற்கு முன்னர் பிரிட்டிஷ்காரர் ஒருவர் இப்படி கொல்லப்பட்டபோது இதுபோன்ற வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கொலையாளிகளை பிடிப்பதில் பிரிட்டன் பெரிய முன்னேற்றம் எதனையும் கண்டிருக்கவில்லை என செய்தியாளர்கள் கூறுகின்றனர். பிரிட்டிஷ்காரர் பாணியில் ஆங்கிலம் பேசும் முகமூடி அணிந்த ஆயுததாரி ஒருவரால் ஹென்னிங் தலைவெட்டி கொல்லப்படுவதை காட்டுவதாக தெரியும் வீடியோ ஒன்றை இஸ்லாமிய அரசு வெள்ளிக்கிழமை பின்னேரம் வெளியிட்டிருந்தது.
சிரியாவில் கொபானி நகரை சுற்றவர மேலும் சண்டைகள் நடந்திருக்கின்றன. இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளால் முற்றுகிடப்பட்டிருக்கின்ற அந்த நகரில் செயல்கள் வளர்ந்து வீழ்ந்து தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டிருப்பதாக துருக்கி எல்லையில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமிய அரசு நிலைகளை வான் மூலமாக தாக்கிய அமெரிக்க தலைமையிலான படையினர் குறைந்தபட்சம் 5 தீவிரவாதிகளையாவது கொன்றதாக உள்ளூர் செயற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் கிழக்கே கசாக்ஹேக்கில் நடந்த தாக்குதலில் பெரும்பாலும் வெளிநாட்டு தீவிரவாதிகள் 30 கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது.
அறுவை சிகிச்சை மூலம் மாற்று கர்ப்பப்பை பெற்றிருந்த ஸ்வீடனைச் சேர்ந்த 36 பெண்ணொருவர் பிள்ளை பெற்றிருக்கின்றார். இந்த சிகிச்சை வழியாக பிறந்திருக்கின்ற உலகின் முதல் குழந்தை இதுதான் என்று கூறப்படுகிறது. போன மாதம் அந்த ஆண் பிள்ளை சற்று குறை மாதத்தில் பிறந்திருந்தாலும் தாயும் செய்யும் நலமாக இருப்பதாக இந்த ஆராய்ச்சியை நடத்திய கோத்தன்பர்க் பல்கலைக்கழக பேராசிரியர் மேட்ஸ் ஃப்ரன்ஸ்ட்ரோம் கூறுகின்றார். ஆய்வு பரிசோதனையாக கர்ப்பப்பை மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட 9 பெண்களில் இந்த பெண்ணும் ஒருவர். சிகிச்சைக்கு பின் இவரல்லாது வேறு 2 பெண்களும் கருத்தரித்திருப்பதாக கூறப்படுகிறது. பிறவியிலேயே கர்ப்பப்பை இல்லாமலோ அல்லது புற்றுநோய் வந்து கர்ப்பப்பை இழந்தோ இருக்கும் பெண்களில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானோர் பிள்ளை பெற்றுக்கொள்ள ஒரு புதிய வழி பிறந்திருக்கிறது. ஆனால் தற்போதைக்கு இந்த கர்ப்பப்பை மாற்று சிகிச்சை ஒரு அறிவியல் பரிசோதனை அளவில் தான் இருக்கிறது.
உலகெங்கிலும் யானைகளும் காண்டாமிருகங்களும் எதிர்நோக்கும் அச்சுறுத்தல்களை அடையாளப்படுத்தும் விதமாக உலகெங்கிலும் இருக்கின்ற வன உயிர்களுக்கான செயற்பாட்டாளர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்துகின்றார்கள். உலகில் ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் சராசரியாக ஒரு யானை கொல்லப்படுவதாக கணிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதே விதமாக விலங்கு வேட்டை தொடருமாக இருந்தால் 20 ஆண்டுகளுக்குள் யானைகளும் காண்டாமிருகங்களும் முற்றாக அழிந்துவிடும் அபாயம் இருப்பதாகவும் செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள்.
செய்தி அரங்கத்தில் முதலில் பன்னாட்டுச் செய்தி ஒன்று. வடக்கு மற்றும் தெற்கு கொரியாக்களிடையே மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தியரங்கத்தில் செய்தி அறிக்கையில் கேட்டீர்கள். இதன் பின்னணிகளை தமிழில் விளக்குகிறார் பூபாலரட்னம் சேவகன்.
வடக்கு மற்றும் தெற்கு கொரியாக்கள் கடந்த பிப்ரவரியில் தடைப்பட்டு போன உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்க உடன்பட்டிருப்பதாக தென்கொரியாவில் இருந்து வருகின்ற செய்திகள் கூறுகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் இறுதி நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக திடீர் விஜயமாக வடகொரியாவின் உயரதிகாரிகள் தென்கொரியாவுக்கு வந்ததை அடுத்து இந்த இணக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. வடகொரிய தலைவரான கிம் ஜாங் உன் அவர்களின் மிகவும் நெருங்கிய இரண்டு சகாக்கள் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த சில வாரங்களில் மீண்டும் சந்திப்பதற்கும் இந்த இரண்டு தரப்பும் உடன்பட்டிருக்கின்றது. வடகொரியாவின் இரண்டாவது சக்திமிக்க தலைவராக கருதப்படுகின்ற குவாங் பியாங் சோ அவர்கள் தென்கொரியாவின் ஒருமைப்பாட்டு அமைச்சர் ரியோ கில் ஜா அவர்களுடன் பேச்சு நடத்தியிருக்கின்றார். இன்ச்சனில் இந்த சந்திப்பு நடந்திருக்கின்றது. வடகொரியாவின் இரண்டாவது சக்திமிக்க தலைவர் தென்கொரியா வந்திருக்கின்றார். பல தசாப்தங்களுக்கு பிறகு தெற்கு வந்திருக்கின்ற வடக்கின் மிகவும் உயர்மட்ட குழு இதுவாகும். இந்த திடீர் விஜயம் மிகவும் அரசியல் முக்கியத்துவம் மிக்கது. தென்கொரிய பேச்சாளர் 9 மணிக்கு அறிவித்தார். அவர்கள் 10 மணிக்கு முன்பே வந்துவிட்டார்கள். தென்கொரிய அமைச்சருடனான இவரது பேச்சுக்கள் சுமூகமாக
இருந்தன.
இரண்டு கொரியாக்களின் மத்தியில் நல்ல உறவு வேண்டும் என்று வடகொரிய பிரதிநிதிகள் கூறுகின்றார்கள். வடகொரியாவின் நிலையற்ற போக்குதான் அந்த அரசுடன் உறவு வைப்பதை தென்கொரியாவுக்கு கடினமாக்கியிருக்கின்றது. வடகொரியாவின் அணுத்திட்டம் கூட தென்கொரியாவையும் அமெரிக்காவையும் இலக்கு வைத்ததாகவே பார்க்கப்படுகின்றது. அணு ஆயுதங்களை வடகொரியா சோதித்திருக்கின்றது. நீண்ட தூர ஏவுகணைகளையும் அது தயாரிக்கின்றது. தம்மை பாதுகாக்க அவை அவசியம் என்று அது கூறுகின்றது. வடகொரியாவின் அணுத்திட்டம் அதன் மீதான தடைகளை நியாயப்படுத்துகின்றது என்று தென்கொரியாவும் அமெரிக்காவும் கூறுகின்றன. வடகொரிய தலைவர் எங்கே என்பதுதான் இப்பொழுது முக்கிய கேள்வி. கிம் ஜாங் உன் கடந்த ஒரு மாத காலமாக பொது நிகழ்வுகளில் தென்படவில்லை. நிச்சயமாக அவர் சுகையினமிட்டிருக்கின்றார். அவரது உள்வட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தென்கொரியாவுக்கு பயணித்திருப்பது அவர் இன்னமும் சக்திமிக்கவராகவே திகழ்கின்றார் என்பதையே காண்பிக்கின்றது. ஆனால் இவையெல்லாம் வடகொரியாவின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதையே கோடி காட்டுகின்றன.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். அடுத்து தமிழக செய்திகள். முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான தீர்ப்பை கண்டித்தும் அவர் உடனடியாக சிறையில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரியும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா சதுக்கம் முன்னர் இன்று உண்ணாவிரதம் இருந்தனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலத்தில் அதிமுகவினர் 12 மணி நேர முழு கடையடைப்பு போராட்டம் ஒன்றையும் நடத்தியிருக்கிறார்கள். இந்த கடையடைப்பு பற்றி புதுச்சேரியில் இருக்கும் உள்ளூர் தொலைக்காட்சியில் பணியாற்றும் செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்டார் சாதாத்.
புதுச்சேரி மாநிலத்தில் அதிமுக இன்று ஒரு நாள் முறையடைப்பு போராட்டம் நடத்தினார்கள். போராட்டத்தின் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பேருந்துகள் இயக்கப்படவில்லை, ஆட்டோ மற்றும் டெம்போக்கள் இயக்கப்படவில்லை. புதுச்சேரியை பொறுத்தவரை பெரும்பாலான ஆட்டோக்களும் டெம்போக்கள் மற்றும் பேருந்துகள் வந்து தனியார் மூலம் இயக்கப்படுவதால் அவை அனைத்தும் இன்று இயக்கப்படவில்லை. மேலும் வந்து சனிக்கிழமை என்பது அரசு அலுவலகம் இயங்கவில்லை. ஏற்கனவே பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதால் தெரியாததில் பாதிப்பு இல்லை.
வெளிமாநிலங்கள் வந்து இயங்கினவா?
கடைகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் இயங்கவில்லை. நேற்று விஜயதசமி முன்னிட்டு பொதுமக்கள் பெருவாளர்கள் அந்த பொருட்களை வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எதிர்பார்த்துதான் வாங்குறதா இருந்தது. இந்த பந்தின் காரணமாக கடைகள் அடைக்கப்பட்டது. ஆனா மாலை 6 மணி முதல் கடைகள் அடைத்து திறக்கப்பட்டுள்ளது.
இது சம்பந்தமாக எதுவும் ஆர்ப்பாட்டம் தர்ணா நடந்ததா? யாரும் கைது செய்யப்பட்டார்களா?
காலையில் வந்து அதிமுக வந்து பேருந்து நிலையத்தின் முன்பு மறியல் போராட்டம் ஈடுபட்டவர். காரணம் அரசு பேருந்துகள் குறைந்த அளவில் இருக்கும் அரசு பேருந்து இயக்கம் ஏற்பட்ட போது அவை வந்து போலீஸ் பாதுகாப்போடு இயக்கப்பட்டன. அப்போது வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் அன்பழகன், பாஸ்கரன், பெரியசாமி, ஓம் சக்தி சேகர் ஆகியோர் வந்து பேருந்து நிலையம் முன்பு மறியல் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். மேலும் அதன் பிறகு வந்து அரசு பேருந்து நிலையம் இயக்கப்படவில்லை.
சட்ட ஒழுங்கு சீர்குலைந்த நிலைமை எந்த இடத்துல அது ஏற்பட்டதா?
இல்ல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆங்காங்கே வந்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தார்கள். பேருந்து நிலையம், கடைவீதி மற்றும் மக்கள் போகும் முக்கியமான இடங்கள் வந்து போலீசார் வந்து பெரும்பாலும் இருந்ததால் எந்தவித அசம்பவ சம்பவம் நடக்கவில்லை.
புதுச்சேரி பிரதேசங்களான காரைக்கால் போன்ற இடங்களில் இந்த பந்துக்கு எவ்விதமான தாக்கம் இருந்தது?
காரைக்காலில் பெருவளையில் வந்து இந்த மக்களிடையே வந்து நல்ல வரவேற்பு காணப்பட்டது. அங்க வந்து கடைகள் அடைக்கப்பட்டது, மீனவர்களும் வந்து வேலைக்கு பணிக்கு செல்லவில்லை.
புதுச்சேரி செய்தியாளர் இளவமுதன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கைது செய்யப்பட்டதை எதிர்த்து பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முழு கடை அடைப்பை நடத்த புதுச்சேரி அதிமுக தீர்மானித்தது ஏன் என்று புதுவை அதிமுக சட்டமன்ற துணைத் தலைவரான அன்பழகனிடம் கேட்டார் சாதாத்.
இந்த பந்த் என்பது பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பே இல்லை சார். ஏன்னா இப்ப நீங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே தானா முன் வந்து வந்து ஒரு நாள் வந்து வந்து வேலை நிறுத்தம் பண்றாங்க, கடை வரப்பு பண்றாங்க, கடையெல்லாம் வர்த்தக வியாபார நிறுவனத்தெல்லாம் சாத்துறாங்க, மாபெரும் உண்ணாவிரத்துல உட்காராங்க, ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பேர் தினந்தோறும் உண்ணாவிரத்துல இருக்கிறாங்க. நாங்களும் புதுச்சேரியிலயும் அது போன்று தொடர்ந்து பல கட்ட உண்ணாவிரதங்களாம் இருந்துட்டோம். இதனுடைய அடிப்படையில மக்களே எங்களை வற்புறுத்தி, வர்த்தக நிறுவனத்தினரே எங்களை வற்புறுத்தி, நீங்க ஒரு நாள் பந்த் போராட்டத்தை அறிவிங்க, நாங்க எல்லாம் கடை சாத்தணும், மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு நாங்க தெரிவிக்கணும் என்று எங்களிடம் கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில இந்த பந்து போராட்டத்தை நடத்தணும் சார்.
நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் மூலமா தான் அவங்க தண்டிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு மேல்முறையீடு செய்யறதுக்கும் நீதித்துறை வழியாகவே அதுல இருந்து வெளிவருவதற்குமான வாய்ப்புகள் வழிவகைகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான போராட்டங்களுக்கான அவசியம் என்ன இருக்கிறது?
நீதி என்ற பெயர்ல ஒரு செஷன்ஸ் நீதிபதி ஒரு அநீதியான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் சார். இன்னொன்னு, தீர்ப்பு வழங்கப்பட்ட கிழமை சனிக்கிழமை, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டு கிடையாது. அன்னிலிருந்து அதுக்கடுத்து திங்கக்கிழமையிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் தசரா பண்டிகை சார். அந்த அடிப்படையில் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய மனுவை கூட விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் முழுமையாக சாத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் திட்டமிட்டு சரி செய்து மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நீதி என்ற பெயரில் கர்நாடகத்தில் ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியும் இணைந்து சரி செய்து இதை செஞ்சுறாங்க சார். இந்த தீர்ப்பை வந்து பெற்றுறாங்க சார்.
ஆனால் இதில் நீங்கள் சம்பவங்களை திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் 20ஆம் தேதி வந்து தீர்ப்பு வழங்கப்படுவதாக இருந்தது. ஆனால் அந்த தீர்ப்பு வழங்கப்படுற இடத்தை மாற்றணும்னு ஜெயலலிதா தரப்பில் வந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டதை அடுத்து தான் 27ஆம் தேதிக்கும் பரப்பன அக்ரஹார நீதிமன்றத்துக்குமா தீர்ப்பு மாற்றப்பட்டது.
20ஆம் தேதி சனிக்கிழமை வழங்கப்படுவதாக இருந்த தீர்ப்பை புரட்சித்தலை அம்மா அவர்களுடைய சார்பில் வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க சார். இந்த இந்த நீதிமன்றத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, வேறு நீதிமன்றத்தில் வைங்கன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கர்நாடக மாநில டிஜிபி என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு மனு கொடுக்குறாரு, இந்த நீதிமன்றத்தில் பாதுகாப்பு எங்களால் கொடுக்க முடியாது, என்கிட்ட 5000 போலீஸ் கடத்தாங்கிறாங்க, அதனால் வந்து தேதியை மாற்றணும் என்கின்ற ஒரு அடிப்படையில் கர்நாடக மாநிலத்தினுடைய டிஜிபி தான் சார் ஒரு மனு கொடுக்குறாரு. கர்நாடக மாநிலத்தினுடைய டிஜிபியினுடைய மனுவின் பேரில் தான் நீதிமன்றம் ஒரு வாரம் தள்ளி வைத்து 20ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதிக்கு அந்த தீர்ப்பை வந்து தள்ளி வைக்கிறாங்க சார். ஏற்கனவே வந்து தீர்ப்பும் சனிக்கிழமை தான் சார். ஏற்கனவே 20ஆம் தேதி கொடுக்கப்பட இருந்த தீர்ப்பும் சனிக்கிழமை தான். மறுபடிக்கு வந்து தேதியையும் நீதிமன்றத்தை மாற்றி வச்சதும் சனிக்கிழமை தான் சார் வைக்கிறாங்க. நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் சார், எந்த ஒரு கோர்ட்லயும் ஒரு வந்து சனிக்கிழமையில தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க சார். தீர்ப்பு சொன்னா மேல்முறையீட்டுக்கு போறதுக்கு அவங்களுக்கு சிறிது கூட வாய்ப்பு இருக்காது சார்.
புதுச்சேரி அதிமுக வந்து இதுக்கு மேற்பட்டு இது சம்பந்தமா ஏதாவது ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கோ இல்ல போராட்டங்கள் நடத்துறதுக்கோ திட்டமிட்டு இருக்கிறதா?
இதுக்கு மேல நாங்க தொடர்ந்து நாங்க வந்து அம்மா அவர்கள் விடுதலை ஆகும் வரை தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம், எங்களை நாங்களே பருத்தி கொண்டு உண்ணாவிரத போராட்டம், அனைத்து கோயிலையும் பிரார்த்தனைகள், கிறிஸ்துவ தேவாலயத்துல வந்து சிறப்பு ஆராதனை, இது போன்ற வந்து பல்வேறு விஷயங்கள்ல பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு சிறு இடைஞ்சலும் பாதிப்பும் இல்லாத வகையில நாங்க எங்களுடைய நாங்க வந்து தொடர்ந்து வந்து மக்களை ஒன்று இணைத்து நாங்கள் வந்து வலியுறுத்துவோம் சார்.
புதுவை அதிமுக சட்டமன்ற துணைத் தலைவர் அன்பழகன். ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வணிகர்கள் தாங்களாகவே விரும்பி கடைகளை அடைத்துக் கொள்வதாக அதிமுக தரப்பில் கூறப்படுவது சரியா என்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் தா வெள்ளையனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அதாவது வணிகர்கள் விரும்பிதான் கடை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றது 100% உண்மை கிடையாது. எங்கேயாவது சில இடங்கள்ல அப்படி இருக்கலாம், ஆனா எல்லா இடங்களையும் அப்படி கிடையாது. ரெண்டாவது, வியாபாரிகள்கிட்டையும் முதலமைச்சர் மேல ஒரு அனுதாபம் இருக்கு. என்னன்னா, சில்லறை வணிகத்துல வெளிநாட்டு கம்பெனியை அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னது, வால்மார்ட் கம்பெனிக்கு இடம் கொடுக்க முடியாதுன்னு மறுத்தது, அப்புறம் இந்த கச்சத்தையை மீட்கணும்னு சொல்றது, மீனவர்களுக்காக அவங்க வாதாடுறது, அப்புறம் இந்த முல்லை பெரியாறு அணை பிரச்சனை, அப்புறம் காவிரி நதிநீர் பிரச்சனை, இதுல எல்லாம் ஒரு தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை நீதிமன்றத்தின் மூலமாக சென்றெடுத்தது. அப்புறம் அவங்க தேர்தல் அறிக்கையிலேயே தனி ஈழம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னது. இப்படி பல விஷயங்கள் அதனால அவங்க மேல எல்லாத்துக்கும் ஒரு பாசம் இருக்கு. அதனால இப்ப இந்த தண்டனை அப்படிங்கும் போது அவங்க மேல ஒரு அனுதாபம் வியாபாரிகளுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனா இது அந்த இதெல்லாம் அடைச்சாங்க, அது பெரும்பாலும் விரும்பி கூட அடைச்சிருக்கலாம். ஆனா தொடர்ந்து இப்போ கடை அடைக்க வைக்கிறாங்கன்றதா உண்மையை தவிர தானாக கடை அடைக்கிறாரு என்பது உண்மை கிடையாது. நாங்க வந்து வியாபாரிகளை கடை அடைப்பு பண்ண சொல்லி அறிவிக்காதீங்க, கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு எவ்வளவோ கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் தொடர்ந்து அங்கங்க கடை அடைக்க சொல்லி கட்டாயப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க என்ற தகவல் வந்துகிட்டு இருக்கு. எனினும் நிலைமையை நாங்க கொஞ்சம் மிதமான போக்குல தான் அதை அணுக வேண்டியதா அணுக வேண்டிய நிலையில இப்ப நாங்க இருக்கிறோம்.
சரிங்க, இப்போ உங்களுக்கு வந்து தமிழ்நாடுல இருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து தகவல் வருது, பலவந்தமா கடை அடைக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கப்படுவதை தடுப்பதற்கு நீங்க என்ன பண்ண போறீங்க?
இல்ல, அதுக்கு நாங்க எங்க வியாபாரிகள் சொல்லிட்டு இருக்கோம், அதாவது இந்த கடை அடைப்புல நீங்க பங்கேற்காதீர்கள், அப்படி எங்கேயாவது பண்ணும்போது நீங்க அதுக்கு தகுந்த எது நடவடிக்கை ஈடுபடுங்கன்னு சொல்லி இப்ப நாங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம்.
தமிழக அரசிடமோ ஆளுநரிடமோ இது தொடர்பாக புகார் எதுவும் சொல்லி அவங்க வந்து தலையிட்டு இந்த போக்கை நிறுத்தும்படி கட்சிக்காரர்களுக்கு அறிவுறுத்தும்படி நீங்கள் கேட்க போறீங்களா?
அதாவது நான் என்ன சொல்றேன்ல, அந்த புகார் பண்ற அளவுக்கு இன்னும் அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னா வியாபாரிகளே ஒரு சில கொஞ்சம் பேர் அதிமுகக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க அதை விரும்பி அடைச்சிடுறாங்க. அதனாலதான் எங்களுக்கு சங்கடமா இருக்கு. இருந்தாலும் நிலைமையை நாங்க உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம், புரிய நடவடிக்கை எடுப்போம்.
இல்ல, நான் கேக்குறது வந்து விரும்பி அவங்க அடைச்சுக்கிறது, விரும்பி தாங்களாக விரும்பி கடை அடைக்கும் வியாபாரிகளை பத்தி இல்ல. நீங்க தானே சொன்னீங்க பலவந்தப்படுத்தி அடைக்க சொல்றாங்க, எங்களுக்கு புகார்கள் வருதுன்னு.
நிர்பந்தம் பண்றாங்க.
சரி,
நிர்பந்தம் பண்றாங்க. ஆமா, அது மாதிரி இடங்கள்ல அதனால நடவடிக்கை எடுக்க போறோம் விரைவில்.
தீர்ப்பு வந்த, அதாவது கடந்த சனிக்கிழமை தீர்ப்பு வந்த போது பல இடங்கள்ல வந்து கடைகள் தாக்கப்பட்டு வணிகர்கள் தாக்கப்பட்டதாகவெல்லாம் காணொலியில பார்த்தோம், புகார்களும் சொன்னாங்க, பேட்டிகளும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எத்தனை கடைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குறது அல்லது உதவித்தொகை வாங்கி கொடுக்கறதுங்கிற பிரச்சனைக்கு உங்க சங்கம் ஏதாவது செய்ய போதும்?
அந்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுப்போம்.
வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் தா வெள்ளையன். மதுரைக்கு அருகே மாற்று ஜாதி இளைஞரை காதலித்த பெண் ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைந்திருக்கிறார். அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தலித் செயற்பாட்டாளர்கள் சந்தேகம் எழுப்பியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தலித் இளைஞரை காதலித்த இளம் பெண் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து காவல்துறைக்கு தெரிவிக்காமல் உடல் எரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டிக்கு அருகில் உள்ள பூதிப்புரம் கிராமத்தைச் சேர்ந்த விமலா என்ற பெண் வேறு சமூகத்தைச் சேர்ந்த திலீப் என்ற வாலிபரை காதலித்துள்ளார். இந்த காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் விமலாவும் திலீப் குமாரும் கடந்த ஜூலை மாத இறுதியில் வீட்டை விட்டு வெளியேறினர். விமலா தேவியும் தானும் விருத்தாச்சலத்தில் உள்ள கோவிலில் திருமணம் செய்து கொண்டதாக தெரிவிக்கிறார் திலீப். ஊர் திரும்பிய விமலா தேவியை காவல்துறையினர் சமரசம் செய்து பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். இதற்கு பிறகு மீண்டும் வேறு ஒருவருடன் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட நிலையில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியன்று இரவு அந்த பெண் தூக்கிலிட்டு மரணமடைந்தார். காவல்துறையினருக்கு தெரிவிக்காமல் விமலாவின் சடலத்தை அவரது பெற்றோர் எரித்தனர். விமலாவின் சடலத்தோடு அவரது உடைமைகளும் எரிக்கப்பட்டன. இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அந்த பெண்ணின் பெற்றோர் உட்பட 8 பேரை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரியிடம் கேட்டபோது தடயவியல் ஆய்வுகளின்படி அந்த பெண் தற்கொலை செய்தே இறந்து போனதாக தெரிய வந்துள்ளதாக கூறினார்.
முதல்ல விசாரணையில இது தற்கொலையே என தெரிய வருது. ஃபொரன்சிக் அனாலிசிஸ் மற்றும் டிஎஸ்பி பண்ணிருக்க விசாரணையில இதுல 8 பேர் கைது பண்ணிருக்காங்க. இதுல டிஎஸ்பி அவர் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட் அது தனிப்படையில இருக்காங்க. அவரு இப்போ வரைக்கும் பண்ணிருக்க விசாரணையில அந்த மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க.
தற்கொலையாக இருக்கும் பட்சத்தில் காவல்துறையினரிடம் தெரிவிக்காமல் சடலத்தை எரித்தது ஏன் என கேள்வி எழுப்புகிறார் திலீப் குமார்.
நாடு தங்கிருச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சார், அந்த பிள்ளை நாடு தங்கிருந்த போல போலீஸ் மூலியமா சார் சொல்லணும். இவங்கெல்லாம் பொருளே பெட்ரோல் வாங்கியிருந்து எரிச்சு வீடு இருக்கும்போது எரிக்கணும் காரணம் தற்கொலை கிடையாது சார். இது தற்கொலை நான் நம்பவே மாட்டேன் சார், நம்புற மாதிரி கிடையாது சார்.
ஆனால் உசிலம்பட்டி போன்ற பகுதிகளில் யாராவது தற்கொலை செய்து கொண்டால் அதனை காவல்துறையினரிடம் தெரிவிக்காமல் சடலத்தை எரிப்பது என்பது வழக்கமாக இருக்கிறது என்கிறது காவல்துறை. உசிலம்பட்டியின் துணை காவல்துறை கண்காணிப்பாளரான சரவணகுமாரிடம் கேட்டபோது,
இப்ப இந்த ஏரியால பாத்தீங்கன்னா உசிலம்பட்டி என்ற பகுதியில் ஏதாவது மருந்து குடிச்சோ இல்ல தூக்கு போட்டோ யாராவது வயசானவங்களோ வயிற்று வழியா இருக்கும் கோழி பொறுக்க முடியாம மருந்து கொடுப்பாங்க, இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியுறது இல்ல. அதை வந்து போலீஸ்லயும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல சொல்லணும்னு அது மாதிரி அவங்க சொல்லவங்களும் எரிச்சிட்டாங்க சார். அதனால எரிக்கும் போது வந்து அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவங்க தெரிவிச்சிட்டாங்க
என்று தெரிவித்தார். ஆனால் மதுரை பகுதியில் செயல்பட்டு வரும் தலித் செயல்பாட்டாளர்களை பொறுத்தவரை உசிலம்பட்டியை ஒட்டியுள்ள பகுதிகளில் இம்மாதிரி கௌரவ கொலைகள் நடப்பது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது என்கிறார்கள். கொலையாக இல்லாத பட்சத்தில் சடலத்தை ரகசியமாக எரிக்க வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்புகிறார் தலித் செயல்பாட்டாளரான ஸ்டாலின் ராஜாங்கம்.
இதுல ரெண்டு பாயிண்ட், ஒன்னு அது இயற்கையான மரணமாக இருந்தால் இரவோடு இரவா எரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, புதைக்காம ஏன் எரிச்சாங்க அப்படிங்கறதுதான். எனவே இது வந்து ஒரு முழுக்க ஒரு கௌரவ கலைன்னு சொல்றதுக்கான எல்லா முகாந்திரங்களும் இருக்கு. ஆனா என்ன துரதிருஷ்டவசமா நடக்குது அப்படின்னு சொன்னா, காவல்துறையோ இல்ல ஊரோட நிர்பந்தமோ இல்ல உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்த கட்சியினரோ தரக்கூடிய அழுத்தத்தின் காரணமா இந்த இஷ்யூவை வந்து கௌரவ கொலை இல்லை அப்படிங்கறது போல காட்டுறதுக்கான முயற்சி நடக்குது.
காவல்துறையை பொறுத்தவரை தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் 2012 வவுனியா சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல்களின் போது கொல்லப்பட்ட மரியதாஸ் தில்ரிக்ஷன் என்னும் கைதியின் மரணம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் அடிப்படை மனித உரிமை மீறல் மனுவை விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
அரசு தரப்பினால் முன்வைக்கப்பட்ட ஆட்சேபனைகளை நிராகரித்த உச்சநீதிமன்றம் கடந்த 2012 வவுனியா சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல்களின் போது கொல்லப்பட்ட மரியதாஸ் தில்ருக்ஷான் எனும் கைதியின் மரணம் சம்பந்தமாக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவொன்றை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. தனது மகனின் மரணத்தின் மூலம் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி இறந்த கைதியின் பெற்றோர் தாக்கல் செய்த மனுவொன்றை ஆராய்ந்த பின்னரே பிரியசாத் டெப் உட்பட மூவர் அடங்கிய நீதிபதிகளின் குழு இந்த உத்தரவை பிறப்பித்தது. மனு அழைக்கப்பட்ட போது ஆட்சேபனைகளை முன்வைத்த அரச தரப்பு வழக்கறிஞர் சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட கலவரம் ஒன்றை அடக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளின் போதே சம்பந்தப்பட்ட மரணம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளின் போது எந்த ஒரு கைதியும் இலக்கு வைத்து தாக்கப்படவில்லை. அதேபோன்று அரச பாதுகாப்பு படையினர் தனது அதிகாரத்தை சட்டத்துக்கு அப்பால் சென்று பயன்படுத்தவில்லை. எனவே இந்த மரணம் சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு பொறுப்பு கூற முடியாதென்று தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தார். ஆயினும் இதற்கு எதிர்ப்பை தெரிவித்த மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த நடவடிக்கைகளின் போது அரச பாதுகாப்பு படையினர் தனது அதிகாரத்தை சட்டத்துக்கு அப்பால் சென்று தவறான முறையில் பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இது சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான அமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் நாமல் ராஜபக்ஷ இந்த நடவடிக்கைகளின் போது போலீஸ் அதிரடி படையினர் பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டினார். சிறைச்சாலைக்குள் ஏற்பட்டதாக கூறப்படும் கலவரத்தை அடக்குவதற்காக போலீஸ் அதிரடி படையினர் பயன்படுத்தப்பட்டனர். துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஒரு கலவரத்தை அடக்குவதற்கு முன்பு அணுக வேண்டிய முறைகள் எதுவும் இதன் போது அணுகப்படவில்லை. சம்பந்தப்பட்ட கைதியின் மரணம் கூட சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட கலவரம் முடிவுக்கு வந்த பின்பு நிகழ்ந்துள்ளதாகவே எமக்கு தகவல் கிடைத்துள்ளது என்று தெரிவித்தார் வழக்கறிஞர் நாமல் ராஜபக்ஷ. முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனுவை முன்கொண்டு விசாரணை செய்வதற்கு போதிய ஆதாரங்கள் இருப்பதாக அறிவித்தனர். இதன்படி வழக்கு விசாரணை எதிர்வரும் மார்ச் 5 நடத்தப்பட உள்ளது. அன்றைய தினம் இந்த மனு தொடர்பான விளக்கங்களை சமர்ப்பிக்குமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளர் பொலிஸ்மா அதிபர் உட்பட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சம்பவத்தின் போது கொல்லப்பட்ட கணேசன் நிபலரூபன் எனும் கைதியின் மரணம் சம்பந்தமாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவொன்று விசாரணையின்றி தள்ளுபடி செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்மானித்தது. இந்த தீர்ப்பை வழங்கிய தலைமை நீதிபதி மோகான் பீரிஸ் கலவரமொன்றை அடக்கும் போது இவ்வாறான மரணங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அறிவித்திருந்தார். எனவே இதன் மூலம் மனித உரிமைகள் மீறப்பட மாட்டாதென்றும் அந்த தீர்ப்பின் மூலம் தலைமை நீதிபதி தெரிவித்திருந்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம். தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் சிவராமகிருஷ்ணன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சிவராமகிருஷ்ணன். சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சிவா.
இந்தியாவில் கழிப்பறை வசதிகள் இருந்தும் அதை பயன்படுத்தும் வழக்கம் இல்லாத செய்தி குறித்து எழுதும் காயல்பட்டினம் நேயர் மக்கி நூகுத்தம்பி, கழிப்பறைகள் பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். பேருந்து நிலையங்களில் கட்டண கழிப்பிடம் மிகவும் அசுத்தமாக உள்ளது. சுகாதார ஆய்வாளர்கள் அதை கண்காணிப்பதில்லை. கான்ட்ராக்ட் விட்டுவிட்டு பேசாமல் இருந்து விடுகிறார்கள். வெளியில் சிறுநீர் கழிப்பது கழிப்பிடத்தில் கழிப்பதை விட சுகாதாரமாக இருக்கிறது. கட்டண கழிப்பிடங்களில் உள்ள கதவுகள், தண்ணீர் குழாய்கள் உடைந்து கிடக்கின்றன. இப்போதுதான் பிரதமர் முதல்வர்கள் இது பற்றி வாய் திரண்டு பேச ஆரம்பித்துள்ளார்கள் என்று கூறுகின்றார்.
இந்தியா செவ்வாய் கிரகத்தின் ஈர்ப்பு வலயத்துக்குள் தனது மங்கள்யான் செயற்கைக்கோளை நிலைநிறுத்தியது பற்றி எழுதும் திருக்கலூர் நேயர் கே எஸ் கோபால், இது பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒரு பொன்னாளாகும். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். செவ்வாய் கிரகத்தில் இந்தியாவின் மங்கள்யான் சாதனையை உலகமே வியந்து பார்க்கிறது. பிரிட்டன், யுஎஸ் உட்பட உலக நாடுகள் இந்த சாதனைக்காக இந்தியாவை பாராட்டுகிறார்கள். பிபிசியின் இணையதளத்தின் வாயிலாக நான் இதை அறிந்து சந்தோஷமடைந்தேன். இன்னும் பல சாதனைகளை படைக்கட்டும் இஸ்ரோ என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் திருச்சி நேயர் ஏ எம் நஜ்முல் ஆரிஃபின், செவ்வாய் கிரகத்தை ஆராயப் போகும் இந்தியாவின் மங்கள்யான், இதனை பற்றி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் ஓய்வு பெற்றவரும் தமிழ் அறிவியல் அறிஞருமான நெல்லை சு முத்து அவர்கள் மங்கள்யான் விண்கலம் பற்றி தெளிவாக விளக்கம் அளித்தது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று கூறுகின்றார்.
மனித உரிமை ஆணையர் அறிக்கையை இலங்கை நிராகரித்தது என்ற செய்தி குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதும் நேயர் வாணி லம்போதர், மனித உரிமையா அப்படியென்றால் என்ன என்று கேட்கும் இலங்கை அரசியல்வாதிகள் உள்ள அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு யுத்தம் முடிந்து இவ்வளவு ஆண்டுகள் கடந்து விட்ட போதிலும் வடக்கு கிழக்கை இரண்டாக பிரித்து ஒரு உரிமையும் இல்லாத மாகாண சபையை தவிர என்ன வகையிலான முன்னேற்றகரமான தீர்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள்? இவர்கள் இவ்வளவு நாளும் ஏமாற்றியது சர்வதேசத்தை, இனி ஏமாற்ற நினைப்பது சர்வதேசத்தையும் தாண்டிய ஐநா சபையா என்று கேட்கிறார்.
ஆசிய கூடைப்பந்து போட்டிகளிலிருந்து ஹிஜாப் சர்ச்சை காரணமாக கத்தார் நாட்டு பெண்கள் விலகியது பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்தை தெரிவித்துள்ள இலங்கை நேயர் ஹிஸ்மத், கொள்கை கலாச்சாரம் என்பது இலகுவில் மாற்றத்தக்கது அல்ல. விளையாட்டுக்காக நாங்கள் எங்கள் கலாச்சாரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற இவர்களது நிலைப்பாட்டை மெச்சுகிறேன். இஸ்லாம் நிச்சயமாக புனிதமான மார்க்கமே என்று எழுதியுள்ளார்.
இந்தியாவில் மோடி அரசு ஊடகங்கள் அரசிடமிருந்து தகவல்களை பெறுவதை கட்டுப்படுத்துகிறது என்று இந்திய ஊடக ஆசிரியர்கள் அமைப்பு கூறியிருந்தது பற்றி எழுதும் நேயர் எஸ் பி ராஜ், ஜனநாயக உரிமை எனும் பெயரில் செய்தி சேகரித்து ஊடகங்கள் இன்று எதனை சாதிக்கின்றன? சர்ச்சையை உண்டாக்கும் கேள்விகள், இன மத வன்முறைகளுக்கு வித்திடும் செய்திகள், மக்கள் மனங்களில் தீவிரவாத குணங்களுக்கு வித்திடுவது, அது சார்ந்த செய்திகள் என ஊடகங்கள் தமது தொழில்சார் நலனுக்கு, அதாவது நாடோ அல்லது மக்களோ எக்கேடு கெட்டாலும் கவலை இல்லை, தமது பத்திரிகை அதிகமாக விற்க வேண்டும், பிரபலமாக வேண்டும், அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய கொள்கையாக இருக்கிறது. மோடியின் வழி சரியான வழி என்பதுதான் என்னுடைய கருத்து என்கிறார்.
நாகரிக கோமாளிகள் தொடர் குறித்து எழுதும் ராஜபாளையம் நேயர் கணேசன், நாகரிக கோமாளிகள் பிபிசிக்கு தேவையில்லை என்பது என் கருத்து. செய்திகளில் நேரம் இல்லாமல் இந்த மாதிரியான நிகழ்வுகள் சேர்க்கப்படுகிறதோ என்கின்ற ஐயம் எழுகிறது என்று எழுதியுள்ளார். இலங்கையின் ஊவா மாகாண தேர்தலில் முஸ்லீம் கட்சிகள் ஒன்றாக போட்டியிட்டும் வெற்றி பெற முடியாமல் போனது குறித்து கருத்து எழுதியுள்ள நெதர்லாந்து நேயர் தங்கராஜா, இலங்கை மட்டுமல்ல உலகத்தில் எல்லா நாட்டிலும் முஸ்லீம்களின் நிலைமையும் இதுதான். பல குழுக்கள், பல இயக்கங்கள், பல பிரிவுகள், அவர்களின் அழிவை அவர்களே தேடிக்கொள்கிறார்கள் என்கின்றார்.
இவரது கருத்து குறித்து எதிர்கருத்து எழுதும் மற்றொரு நேயர் மகா நடராசா, இந்த கருத்து தமிழர்களுக்கும் பொருந்தும், ஆக மொத்தத்தில் எல்லா காட்டுமராண்டித்தனமான சமூகத்துக்கும் பொருந்தும் என்கிறார்.
ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு குறித்த விசாரணை பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, இது திமுகவின் முன்னாள் அமைச்சர் அன்பழகன் போட்ட வழக்கு. இந்த வழக்கே இவ்வளவு காலதாமதம் ஆகியிருக்கிறது. இதுவே ஒரு சாதாரண மனிதன் போட்ட வழக்காக இருந்தால் இத்தனை ஆண்டு காலம் நீடித்த இந்த வழக்குக்கு எவ்வளவு பணம் செலவழித்திருக்க முடியும் என்கிறார்.
பாகிஸ்தான் பெண்களின் நாகரிக மோகம் குறித்த செய்தி பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியம், சிகப்பு நிறமே அழகு என்ற எண்ணம் ஊடகங்களால் உருவாக்கப்பட்டு நிலைத்துவிட்டது. அழகு சாதன பொருட்களுக்காக பல கோடிகள் செலவிடப்படுகிறது. இயற்கை வழங்கிய அம்சங்களை ஏற்று மன மகிழ்வுடன் வாழ்வதே வரவேற்கத்தக்கது. அழகுக்காக செலவிடும் பணத்தை ஆரோக்கியத்துக்காக செலவிடலாம் என்கிறார்.
தொண்டு நிறுவனங்களின் வெளிநாட்டு தொடர்புகள் குறித்த சர்ச்சை பற்றி எழுதும் மனம்பூண்டி தட்சிணாமூர்த்தி, இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது. அரசை தட்டி கேட்பது அல்லது அரசை உருவாக்குவது என்பது பொதுமக்களின் விழிப்புணர்வு மற்றும் பொது அறிவை பொறுத்ததாகும். தொண்டு நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என்கின்றார்.
சரி, நேரமாகிவிட்டது சிவா. இத்துடன் இந்த வார நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.